When I started sitting and preaching a few years ago, that's the first time I decided to study in the New Testament how Jesus preached.
நான் அப்பொழுது திரும்ப இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கித்திருப்பார் என்று நான் வாசிக்க விரும்பினேன்.
What was his posture? Was he standing or sitting?
அவர் நின்று கொண்டு பிரசங்கித்தாரா அல்லது உட்கார்ந்து கொண்டு பிரசங்கித்தாரா என்று நான்
கேட்டேன். I was amazed to discover almost every single time he sat and spoke.
இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் உட்கார்ந்து தான் பிரசங்கித்தார் என்பதை நான் கண்டபொழுது ஆச்சரியப்பட்டேன்.
I had never discovered that for 50 years.
கடந்த 50 ஆண்டுகளாக அதை நான் கண்டுபிடிக்கவில்லை.
So then I asked the Lord,
அப்புறம் தேவனிடத்தில் கேட்டேன்,
why did you sit and speak?
ஏன் அவர் உட்கார்ந்து பிரசங்கித்தார்?
I saw in the Old Testament the prophets always stood and spoke.
பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் நின்று கொண்டு பிரசங்கிப்பார்கள்.
So then I understood something.
அப்பொழுது நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன்.
The prophets were like teachers, you know, like in a school a teacher always stands and teaches.
வகுப்பிலே ஆசிரியர்கள் நின்று கொண்டு பிரசங்கிப்பது பாடம் நடத்துவதைப் போல பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசிகள் நின்று கொண்டு
பிரசங்கித்தார்கள்,
செய்தியை பிரசங்கித்தார்கள்.
But Jesus was trying to build a family.
ஆனால் இயேசு கிறிஸ்து குடும்பத்தை கட்ட முயற்சித்தார்.
Like a father.
ஒரு தகப்பனை போல.
And when a father sits with his children around the dining table teaching them the word.
ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த டைனிங் டேபிளை சுற்றி உட்கார்ந்து பிரசங்கிப்பார், பேசுவார்.
He doesn't stand.
அவன் நின்று கொண்டு சொல்ல மாட்டான்.
He sits.
அவர் உட்கார்ந்து பேசுவார்.
So more than whether you stand or sit.
அது நின்று கொண்டது காரியம் உட்கார்ந்தது அதிகமா இருக்கும்.
Main thing I discovered was Jesus wanted to build the church as a family.
நான் பார்த்த காரியங்களில் இயேசு கிறிஸ்து அவர் சபையை ஒரு குடும்பமாக கட்ட முற்பட்டார்.
The church was never meant to be an organization or a group. It was to be a family.
சபை ஒருபோதும் ஒரு நிறுவனமாகவோ அல்லது ஒரு குழுவாகவோ இருக்க முற்பட்டதில்லை. அவர் ஒரு குடும்பமாக, அது ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும்.
Where the leader is like a father.
சபை நடத்துகிறவர்கள் அவர்கள் அந்த சபைக்கு ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார்கள்.
A father is always very close to his children.
தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நெருக்கமாக இருப்பார்.
He doesn't keep himself distant from his children.
ஒருபொழுதும் தன் குழந்தைகளை விட்டு அவர் தூரமா இருக்க மாட்டார்.
Today we have many preachers who are very distant from their congregation.
இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் அநேக பிரசங்கிமார்கள் சபையை விட்டு வெகு தூரம் இருக்கிறார்கள்.
Very difficult to meet them, very difficult to speak to them.
அவர்களை சந்திப்பதும் பேசுவதும் மிகவும் கடினம்.
Jesus was not like that. Paul was not like that. None of the apostles were like that.
பவுலும் இயேசுவும் எந்த ஒரு அப்போஸ்தலரும் அப்படி இருக்கவில்லை.
Christianity has drifted far away from the faith of the apostles.
அப்போஸ்தலர்கள் காலத்திலிருந்து கிறிஸ்துவமானது மிகமாய் வழிவிலகி சென்று விட்டது.
Not only in these external things that I mentioned.
இந்த இரண்டு மூன்று காரியத்திலிருந்து மாத்திரமல்ல,
but
ஆனால்
in the message,
இந்த செய்தியிலும் கூட.
So I want to show you something from Acts of the Apostles chapter 17.
அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 17 அதிகாரத்தில் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Here is the background of this.
இதின் பின்னணி இதுதான்.
It says here in Thessalonica verse 1, there was a synagogue of the Jews.
Acts 17
verse 1.
அப்போஸ்தலர்கள் 17 அதிகாரம் வசனம் 1.
In Thessalonica there was a synagogue of the Jews.
தெசலோனிக்கா பட்டணம் யூதர்களுடைய ஒரு ஆலயமாக இருந்தது.
And Paul went there and took the scriptures and began to reason with them.
Paul ange sendru vedathai eduthu avargalukku avarku valakkum polaye pesangal aarambithar.
He proved from the scripture about Jesus Christ having to suffer and rise again from the dead.
And avar prasangitha kaariyathilirundhu yesu kristu avarum avar nirupikkum thannudaiya prasangathu moolamai nirupithar.
And he said this Jesus verse 3 is the Christ, is the Messiah.
இந்த அறிவிக்கிற இந்த இயேசுவே நான் அறிக்கிற.
Then the Jews had the same Bible that is the Old Testament which Paul was using.
பவுல் பயன்படுத்தின அதே பழைய உடன்படிக்கையின்குரிய வேதாகமத்தை தான் யூதர்களும் பயன்படுத்தினார்கள்.
But they said no, Jesus is not a Messiah, he is a false prophet.
ஆனால் யூதர்கள் இயேசு கிறிஸ்து மேசாயா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
It is not just a slight difference, they were complete opposite.
அது ஏதோ சிறிது வேறுபாடு இல்லை, முற்றிலுமாக எதிர்மறையா இருந்தது.
யூசிங் தி சேம் ஓல்ட் டெஸ்டமென்ட், தி ஜூஸ் செட் ஹி இஸ் எ ஃபால்ஸ் ப்ராஃபெட் அண்ட் பால் செட் ஹி இஸ் தி மெஸ்ஸியா.
யூதர்கள் வைத்திருந்த அதே ஒரே வேதகம் ஒன்றுதான், பவுல் சொன்னார் இயேசுதான் மெசியா என்று, ஆனால் யூதர்கள் அவரை கள்ளத்தரிசி என்றார்கள்.
ஹவ் இஸ் தட் பாசிபிள்,
அது எப்படி சாத்தியம்?
ஐ மீன் இஃப் டூ பீப்புள் ஸ்டடி தி சேம் மேத்தமேட்டிக்ஸ் புக் தே கெட் தி சேம் ஆன்சர்.
இரண்டு பேர் ஒரே கணித புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரே விடையை தான் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.
யூ வோன்ட் ஃபைண்ட் டூ ஆப்போசிட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஃப்ரம் தி சேம் கெமிஸ்ட்ரி புக் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் புக்.
இரண்டு விதமான ஒரே பாடத்தை படிக்கும் பொழுது இரண்டு வேறு விடைகள் வராது.
தி ரீசன் இஸ் in all earthly books you only need to use your mind.
இந்த உலக பிரகாரமான எல்லா பாடங்களுக்கும் மூளை மாத்திரமே பயன்படுத்துகிறார்கள்.
And two intelligent people will get the same answer.
இரண்டு அறிவாளிகள் ஒரே விடையை தான் பெற்றுக்கொள்வார்கள்.
But when you come to the word of God, the mind is not enough.
ஆனால் வேதாகமம் என்று வரும்பொழுது அறிவு மாத்திரம் போதாது.
It's the heart that determines whether you understand God's word.
இது அது நம்முடைய இருதயத்தை பொறுத்து, இருதயம் தான் தீர்மானிக்கிறது வேதம் நீங்கள் அந்த வேதாகமத்தை அறிந்து கொண்டீர்களா இல்லையா.
Jesus once said in Matthew 11:25, God has hidden these things from the clever and the intelligent people.
மத்தேயு 17:11-25 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் இதை ஆசம் வேதபாடகருக்கு மறைத்து பாடகருக்கு வெளிப்படுத்தினார் என்று.
And revealed it to children.
ஆனால் பாடகருக்கு அது வெளிப்படுத்தினார்.
So why is it clever intelligent people can't understand it?
Yen adai arivaligalum buddhisaligalum adai vilangi kolla mudiyavillai.
What do children have which intelligent people don't have?
Kulandhigalukku arivaligalukku illada endha oru kaaryam kulandhigalukku irukkirathu?
Humility,
thaalmai.
Do you need humility to understand chemistry or maths or physics or any other book in the world?
பள்ளி பாடத்திலே பள்ளியில் இருக்க எந்த ஒரு புத்தகையாவது அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு தாழ்மை தேவைப்படுகிறதா?
Any book in the world, all you need is intelligence.
உலகத்தில் எந்த புத்தகத்தை படிப்பதற்கு உங்களுக்கு தாழ்மை அவசியமாக இருக்கிறது?
Except one book.
ஒரே ஒரு புத்தகத்தை தவிர.
That's the Bible.
அது பைபிள்.
And that's why it says there in Matthew 11:25, God has hidden these things from the clever and the intelligent and reveal them to babes.
அதனால தான் மத்தேயு 11:25 வாசிக்கிறோம், அதை கல்விமான்களுக்கும் அறிஞர்களுக்கும் அதை தேவன் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்று.
He has hidden it.
அதை மறைக்கப்பட்டது.
They can't understand it.
அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியாது.
But little children can understand it.
ஆனால் நம்முடைய பிள்ளைகள்,
that means those who have the mind of a child.
குழந்தைகள் போன்ற ஒரு குண மனன பாங்கை கொண்டிருந்தவர்கள்.
And that is the mind of humility.
அது தாழ்மையின் மனம்.
So when Paul read that book with humility, he saw this is Jesus is the Messiah.
அப்பொழுது பவுல் இந்த புத்தகத்தை அந்த தாழ்மையின் மனப்பாங்கோடு அவர் வாசித்த பொழுது அவர் அறிந்து கொண்டார் இயேசுதான் மெசியா என்று.
The Jews were proud, so they thought he is a false prophet.
ஆனால் யூதர்கள் அதை வாசித்த பொழுது இயேசு கிறிஸ்துவை கள்ளத்தரிசி தரிசித்தார்கள்.
Now the New Testament is written by the same God who wrote the Old Testament.
புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடை எழுதின அதே தேவன்தான் புதிய ஏற்பாட்டையும் எழுதினார்.
So the same principle applies now.
அதே கட்டமைப்பும் கொள்கையிலும் இங்கேயும்.
You try to understand it with your intelligence, you can go astray.
இதை நீங்கள் உங்கள் அறிவினாலே விளங்கக் கொள்ள முயற்சித்தால் நீங்கள் வழிவிலகி சென்றுவீர்கள்.
It's not like a history book or a chemistry book.
இது ஒரு வரலாறு வேதியியல் பாடம் போல அல்ல.
The number one requirement to understand the Bible is the humility of a child.
வேதாகமத்தை முழுதுமாக புரிந்து கொள்வதற்கு முதலாவது தேவை ஒரு குழந்தையை போல மனத்தாழ்மை.
So remember Matthew 11:25.
எப்பொழுதுமே மத்தேயு 11:25 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
God has hidden these things from the clever and the intelligent.
இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானங்களுக்கும் மறைத்தார்.
And he has revealed them to little infants.
ஆனால் பாலகருக்கு வெளிப்படுத்தினார்.
It is there in the Old Testament, it is there in the New Testament.
அது பழைய ஏற்பாடாலும் இருந்தாலும் சரி புதிய.
So if I want to understand the Bible, the humbler a man is, the more likely he is to know the truth.
ஒரு தாழ்மையுள்ள மனிதன், மிகவும் தாழ்மையுள்ள மனிதன் வேதத்தை மிக எளிதாக விளங்கிக் கொள்கிறார்.
So to understand the Bible, I will not go to an intelligent man.
வேதத்தை நான் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு அறிவாளி இடத்தில் நான் செல்ல வேண்டியதில்லை.
He'll lead me astray like those clever Jews.
யூதர்கள் போல அவனும் என்னை வழிவிலக செய்து விடுவார்.
But a humble man like Peter or John or Paul, he can explain the truth to me.
ஆனால் பேதுரு யோவான் போல தாழ்மையுள்ள மக்கள் அதை அழகாக வெளிப்படுத்துவார்கள்.
I want to say that to all of you dear brothers and sisters.
உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது,
all the differences you find in Christendom are because intelligent people are trying to understand the scriptures.
இந்த கிறிஸ்துவ உலகிலே எல்லா அறிவாளிகளுமே இந்த புஸ்தகத்தை அறிந்து கொள்ள முற்படுகிறார்கள்.
And so they get different answers.
அதனால தான் அவங்களுக்கு வெவ்வேறு விதமான விடைகள் கிடைக்கிறது.
So among the Jews also there were different groups.
யூதர்களுக்கு மத்தியிலும் வெவ்வேறு குழுக்கள் இருந்தன.
The same Bible, the Pharisees read it one way, the Sadducees read it another way.
பரிசேயர்கள் வேறு மாதிரி படித்தார்கள், சதுசேயர்களும் வேறு விதமாக படித்தார்கள்.
But neither of them got the truth.
அவர்கள் ஒருவரும் அதை விளங்கிக் கொள்ளவில்லை.
Both of them felt Jesus is a false prophet.
அவர்கள் இருவருமே சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து கள்ளத்தரிசி என்று.
Can you imagine how blind you can be that you read the Bible and believe the exact opposite of what the Bible says?
நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க முடிகிறதா? நீங்கள் வேதத்தை வாசித்து அதில் உள்ள காரியங்களுக்கு முற்றிலுமாக எதிர்மறையாக நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள் என்று.
That the one whom God sent to earth they killed thinking he's a false prophet.
தேவன் பிதா இந்த உலகத்துக்காக அனுப்பினவரை அவர் கள்ளத்தரிசி என்று அவரை கொன்று விட்டார்கள்.
The whole Old Testament was referring to Jesus coming to earth.
பழைய ஏற்பாடு முற்றிலுமாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் விளக்கி சொல்கிறது.
When they, when he came to earth into the synagogue they said this is the devil.
பின்பு இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு வந்த பொழுது அவர்கள் இவர் கள்ளத்தரிசி என்று அவர் கொன்று விட்டார்கள்.
So the same thing can happen today.
இன்றைக்கும் இது நடக்கிறது.
So when Paul went into the synagogue and preached from the same Old Testament that they were studying every Saturday.
பவுலும் இதே சனிக்கிழமை அதே ஆலயத்துக்கு சென்று வழக்கத்தின்படியே வேதத்தை விளக்கி காட்டினார்.
Some people accepted the truth.
சிலர் அந்த சத்தியத்தை விளங்கிக் கொண்டார்கள், பட்டிக் கொண்டார்கள். யார்?
The humble people.
தாழ்மையுள்ள மக்கள்.
Their eyes were opened.
அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது.
And all the clever intelligent people they said no, this is wrong.
அறிவாளிகளுக்கும் தாழ்மையிலவர்களுக்கும் ஒரு போராட்டம் உண்டு.
The humble people also may have been very intelligent.
தாழ்மையிலவர்களுக்கும் அறிவு உண்டு.
But the primary quality was not intelligence but humility.
ஆனால் முதன்மையான தரம் என்னவென்றால் அவர்களிடத்தில் காணப்பட்ட குணநலம் என்றால் தாழ்மை.
If you look around, most of the clever people in the world are quite proud.
நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி பார்த்தால் அநேக அறிவாளிகள் பெருமையுள்ளவர்களாகவே இருப்பார்கள்.
Even in a school classroom the boy who comes first is quite proud.
பள்ளியிலும் கூட முதன்மையாக வருகிற மாணவன் பெருமை கொள்கிறான்.
You don't find a humble person who's right at the top.
முதன்மையாக வருகிற ஒரு மாணவனில் தாழ்மையை பார்ப்பது கடினமாக இருக்கிறது.
There are a few but they're very rare.
சில இருக்கிறார்கள் ஆனால் அது.
So these humble people understood it.
இந்த தாழ்மையுள்ள மக்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள்.
And they joined Paul and Silas.
அவர்கள் பவுலுடைய சபையில்
சேர்ந்தார். But the others opposed him.
ஆனால் மற்றவர்கள் அதை எதிர்த்தார்கள்.
And I want you to see what those who opposed Paul said. Listen to these words.
பவுலை எதிர்த்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்று கேளுங்கள்.
Acts 17.
அப்போஸ்தலர் நடவடிக்கை 17 அதிகாரம்
verse 6.
வசனம் 6.
The last part.
கடைசி வரிகள்.
They shouted saying these men who have turned the world upside down have come here.
இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்.
What did he say Paul did? What did they say Paul did?
பவுல் என்ன செய்தார் என்று அவர் சொன்னார்கள்.
They turned our world upside down.
அவர்கள் பவுல் வந்து இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றி விட்டார் என்று சொன்னார்.
That means their world.
அது என்னவென்றால் அவருடைய உலகம்.
In the synagogue.
இந்த ஆலயத்தில் உள்ள அவருடைய உலகம்.
They turned everything upside down here compared to what we believed for so many years.
அவர்கள் வந்து அவர்கள் அநேக ஆண்டுகளாக விசுவாசித்துக் கொண்ட அந்த காரியத்தை பவுல் வந்து தலைகளாக மாட்டிவிட்டார் என்று குற்றம் சாட்டினார்கள்.
But what was Paul actually doing?
ஆனால் பவுல் என்ன உண்மையிலேயே செய்தார்?
He was turning an upside down world right side up.
ஆனால் பவுல் தலைகளாக இருந்ததை நேராக செய்தார்.
See, when God created man,
தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது,
he wanted man to walk upright.
தேவன் மனிதன் நீதி மார்க்கமாக நடக்க விரும்பினார்.
He created him in his own image.
அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார்.
That means, and he told Adam, all things will be under your feet.
சகலமும் உம்முடைய கால்களுக்கு கீழே அதிகாரப்படுத்தினார்.
That means, if God was his head, all the earthly things would be under his feet.
அவனுடைய தலையாக தேவன் இருக்கும் பொழுது இந்த பூமியினுடைய சகல காரியங்களும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ் இருக்கும்.
That's how God created Adam.
அப்படிதான் தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார்.
And Eve.
ஏவாளியும் சிருஷ்டித்தார்.
All material things are going to be under their feet.
சகல உலகத்தின் சகல காரியங்களும் ஆதாமுடைய காலுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது.
God would be his head.
தேவன் அவனுடைய தலையாக இருக்கும் பட்சத்தில்.
But that's what the devil changed in the Garden of Eden.
ஆனால் பிசாசு அதைத்தான் ஏதேன் தோட்டத்தில் மாற்றி விட்டான்.
He made them disobey God.
அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணினார்.
God is no longer the head.
அதிலிருந்து தேவன் அவர்களுக்கு தலையாக இருக்கவில்லை.
And the devil got that place.
அந்த இடத்தை பிசாசு அவன் பிடித்துக்
கொண்டான். And immediately Adam and Eve became upside down.
உடனடியாக ஆதாமும் ஏவாளும் தலைகீழாக மாறி விட்டார்கள்.
Physically they were still standing upright.
சரீரபிரகாரமாக அவர்கள் நேராக தான் நின்றார்கள்.
But spiritually inwardly they became upside down.
ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் அவர்கள் தலைகீழாக மாறி விட்டார்கள்.
They got a wrong sense of values now.
இப்பொழுது அவர்களுக்கு தவறான
the devil's values became more important.
பிசாசாரன் எதை மதிக்கிறானோ அந்த காரியத்தை அவர்கள் கொண்டார்கள்.
And God's values went down.
தேவன் மதிக்கிற காரியங்கள் கீழாக சென்று விட்டன.
And these upside down man and woman Adam and Eve produced upside down children also.
தலைகீழாக மாற்றப்பட்ட இந்த சந்ததியார் தலைகீழாக மாறப்பட்ட சந்ததியையும் பெற்றெடுத்தார்கள்.
The first son Cain was upside down.
முதல் மகன் வந்தான் அவனும் தலைகீழாக இருந்தான்.
That's why he killed his brother.
அதனாலே தான் தன்னுடைய சகோதரனை கொன்றான்.
A person who is walking with God on top will never kill anybody.
ஆனால் தேவனை தலையாக கொண்ட மனிதன் யாரையும் கொல்வதில்லை.
It's because he was upside down that he killed his brother.
ஏனென்றால் அவன் தலைகீழாக மாறிவிட்டு அதனால தான் கொன்றான்.
And they had upside down grandchildren.
தலைகீழாக மாறின பேர பிள்ளைகள்.
And ever since then every human being in the world has been spiritually upside down.
அதிலிருந்து இந்த பூமியிலே தோன்ற சகல ஜனங்களும் தலைகீழாக தான் இருந்தார்கள்.
That's why you never have to teach your children to tell lies. They know it automatically.
அதனால தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பொய் சொல்ல கட்டுத்தல தேவையில்லை. தானாகவே அறிந்து கொள்வார்கள்.
Because they're upside down.
ஏனென்றால் இயல்பாகவே தலைகளாக இருக்கிறார்.
What you have to teach your children is to speak the truth.
நீங்கள் சத்தியத்தை பேசுவதற்கு தான் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி தர வேண்டும்.
You never have to teach your children to be to teach your children to fight with people. They know that automatically.
மற்றவர்களை சண்டை போடுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டுத்தர வேண்டியதே இல்லை. ஏனென்றால் அவர் தானாகவே அறிந்து கொள்வார்.
What you have to teach your children is how to live at peace.
சமாதானமாக இருப்பதற்காக மட்டுமே உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது.
You never have to teach any human being how to grumble or complain about things.
எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்கள் சச்சரவு படுவதற்கும் முறுமுறுப்பு சொல்வதற்கு கற்றுத்தர வேண்டியதே இல்லை.
No need, because they're all upside down.
ஏனென்றால் இயல்பாகவே தலைகீழாக இருக்கிறார்கள்.
What you have to teach them is how to be joyful always and stop complaining.
அவர்களுக்கு என்ன நீங்கள் கற்றுத்தர வேண்டுமா எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று.
This is the upside down world into which Jesus came.
இதுதான் தலைகீழாக இருந்த இயேசு கிறிஸ்துவின் உலகம்.
And Jesus lived up with his head up spiritually.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து தலைகீழாக இருந்ததை நேராக மாற்றினார்.
Everybody in the world thought this man is upside down.
யாரெல்லாம் தலைகீழாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நேராக மாற்றினார்.
Because he was the only man walking upright. Jesus was the only person walking upright.
இயேசு கிறிஸ்து மாத்திரமே நேராக நின்றார்.
And all those who followed him like Paul also walked upright.
பவுல் போன்ற அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அனைவருக்கும் நேராக நடந்தார்கள்.
So all these upside down people thought Paul is upside down.
தலைகளாக இருந்த எல்லா மனிதர்களும் பவுல் தான் தலைகளாக இருக்கிறார் என்று நினைத்தார்கள்.
And he was turning others few people there right side up.
அங்கே இருந்த சிலரையும் பவுல் தலைகளாக இருக்கிறவர் நேராக திருப்பினார்.
And so all these upside down people said this man is turning the world upside down.
அதனால் தலைகளாக இருக்க எல்லா மனிதர்களும் பவுலை பார்த்து இவர் எல்லாரையும் தலைகளாக மாற்றுகிறார் என்று சொன்னார்கள்.
We learned something from that.
அதிலிருந்து சில காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம்.
True Christianity always reverses our value system.
மெய்யான கிறிஸ்தவம் எப்பொழுதுமே நாம் எதை நன்மை என்று பற்றிக்கொண்டிருக்கோமோ அதை நாம் மேன்மையானதை அது பற்றிக்கொண்டா செய்யும்.
What the world values goes down.
இந்த உலகத்தார் மேன்மையாக கருதுகிறது கீழே சென்று விடும்.
And what the world does not value comes up.
இந்த உலகம் மேன்மையாக கருதாதது மேலே வரும்.
That is the meaning of repentance.
அதுதான் மனம் திரும்புதல் சரியான அர்த்தம்.
And where such a repentance is not preached.
எங்கே இந்த மனம் திரும்புதலை குறித்து எங்கே சரியாக பிரசங்கிக்கப்படவில்லையோ
Christians will remain upside down.
அங்கே கிறிஸ்தவர்கள் தலைகளாக தான் இருப்பார்கள்.
Supposing you tell a group of people,
ஒரு குழுவுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள்,
Jesus died for your sins.
இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மரித்தார்.
Believe in him.
அதை அவரை விசுவாசியுங்கள்.
And he will forgive you.
உங்களை அவர் மன்னிப்பார்.
And you don't tell him to repent.
ஆனால் மனம் திரும்ப என்று சொல்லாவிட்டால்
they will remain upside down and believe in Jesus.
அவர்கள் தலைகளாக இருந்து கொண்டே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள்.
And they think they have become children of God. They have not become children of God.
அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்று. ஆனால் உண்மையில் அவர்கள் இல்லை.
Their values are just like the people in the world.
அவர்கள் மதிக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தார் மதிக்கக்கூடிய காரியங்களைப் போலவே இருக்கிறது.
That is why you have Christian husbands and wives who fight just like any worldly husband and wife fight.
அதனால தான் கிறிஸ்துவர்களாக இருக்கிற கணவன் மனைவியும் உலகத்தாரைப் போலவே சண்டை போடுகிறார்கள்.
That's why Christians grumble and complain just like worldly people grumble and complain.
உலகத்தார் முறுமுறுப்பும் சச்சரவும் செய்வது போலவே கிறிஸ்தவர்களும் முறுமுறுப்பும் சச்சரவும் செய்கிறார்கள்.
That's why Christians love money just like everybody in the world loves money.
அதனால தான் கிறிஸ்தவர்களும் பணத்தாசை கொள்கிறார்கள் உலகத்தாரைப் போல.
What is the difference?
அதுக்கு வித்தியாசம் என்ன?
They believe in Jesus.
அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்கிறார்கள்.
But they are still upside down like everybody in the world.
ஆனாலும் அவர்கள் இன்னும் மாய் தலைகளை தான் இருக்கிறார்கள் உலகத்தாரைப் போல.
Because whoever preached the gospel to them never preached about repentance.
அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் மனம் திரும்புவதை குறித்து பிரசங்கிக்கவே இல்லை.
Repentance means telling people your values are all upside down. If you want to come to Christ, turn around.
மனம் திரும்புதல் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் உங்களுடைய நீங்கள் மதிக்கக்கூடிய எல்லா உலகப்பிரமான காரியங்களும் கீழே சென்று விடும்.
So when a preacher comes along preaching such a message that you got to give up these worldly sense of values.
ஒரு நல்ல பிரசங்கி வந்து இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் கீழே
when a preacher says
ஒரு பிரசங்கிமார் வந்து இந்த
உலக this world you got to give up this world sense of values.
இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று ஒரு பிரசங்கிமார்
சொல்லும்போது
அதே பவுல் சொன்னார்
and get God's sense of values.
அது தேவன் எதை எந்த காரியத்தை மேலாக நினைக்கிறார் மதிப்பளிக்கிறார்.
Then people think this man is preaching something wrong.
அப்பொழுது மக்கள் நினைக்கிறார் இவர் ஏதோ வேற ஏதோ ஒரு காரியத்தை பிரசங்கிக்கிறார்.
We can preach the values of God and people think that's wrong.
நாம் தேவனுடைய பார்வையில் மேலானதை பிரசங்கிக்கும் பொழுது மக்கள் அது தவறு என்று சொல்கிறார்கள்.
Because they are upside down.
ஏனென்றால் அவர்கள் தலைகளாக இருக்கிறார்கள்.
So that's what happened to Paul.
இதுதான் பவுலுக்கு நேர்ந்தது.
The Jews could not understand that.
யூதர்கள் அதை புரிந்துகொள்ள முடியவில்லை.
That's a question we need to ask ourselves.
இந்த கேள்வியை தான் நமக்கு நாம கேட்க வேண்டும்.
See in the Old Testament
பழைய ஏற்பாட்டில்
did not have the Holy Spirit.
அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை.
A lot of people in the Old Testament believed certain things in their lives but their lives did not change.
பழைய ஏற்பாட்டில் இருந்த அநேக மக்கள் சில காரியத்தை விசுவாசித்தார்கள் ஆனால் அவர் வாழ்க்கையை மாற்றவில்லை.
They did some foolish things.
மதியினமாக சில காரியத்தை செய்தார்கள்.
ஃபார் எக்ஸாம்பிள்
உதாரணத்திற்கு
ஏப்ராஹாம் வாஸ் அ காட்லி மேன் அகார்டிங் டு தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் 4000 இயர்ஸ் அகோ.
4000 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டின் தரத்தின்படி ஏப்ராஹாம் ஒரு நீதிமானாக இருந்தார்.
பட் வென் ஹி வாஸ் இன் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்
ஆனால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்த பொழுது
தே தாட் ஹி தாட் பீப்பிள் வில் கில் மீ டு டேக் மை வைஃப்.
என்னுடைய மனைவியை நான் வைத்திருந்தால் மக்கள் என்னை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி.
சோ ஹி செட் மை வைஃப் இஸ் மை சிஸ்டர்.
தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டான்.
டு சேவ் ஹிஸ் ஓன் லைஃப்.
தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு.
நவ பீட்டர் வுட் நெவர் ஹேவ் டன் such a thing.
பீப்பர் யார் இந்த பேதுரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டான்.
ஹி வுட் நெவர் ஹேவ் செட் திஸ் வைஃப் இஸ் மை சிஸ்டர்.
பேதுரு ஒருபோதும் இதை சொல்லிருக்க தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரிட்ட சொல்லிருக்க
மாட்டான். வை தி டிஃபரன்ஸ்.
ஏன் இந்த வித்தியாசம்?
Because Peter had the Holy Spirit.
ஏனென்றால் பேதுருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்.
Abraham did not have the Holy Spirit.
ஆபிரகாமுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
He tried to fear God and all but in a difficult situation he behaved just like any worldly person.
அவர் முயன்ற அளவுக்கு தேவனுக்கு பயந்து நடுங்கி இருந்தார் ஆனால் கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது போய் சொல்லிவிட்டார்.
And you read a second time Abraham did the same thing. He said this is my wife is my sister.
இரண்டாவது முறையும் அதே தவறை செய்தார். தன்னுடைய மனைவி சகோதரி என்று சொன்னார்.
Why did he do that?
ஏன் அப்படி செய்தார்?
To save his own life.
தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள.
He said they may kill me and take my wife.
அவர்கள் என்னை கொன்று என் மனைவியை அபகரித்துக் கொள்வார்கள் என்பதற்காக.
So he told his wife say you are my sister.
அவர் தன் மனைவியையும் சொன்னார் நீ என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிடு.
And the king took his wife away.
அந்த ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு அவனுடைய மனைவியை கொண்டு சென்றார்.
Imagine Abraham did not mind his wife being taken away by the king.
கற்பனை செய்து பாருங்கள் ஆபிரகாம் சற்றுனும் அது குறித்து கவலைப்படவில்லை தன்னுடைய மனைவியை ஒரு
save his own life.
தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்கு.
See that is how many Old Testament people were.
அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் அநேக மக்கள் இருந்தார்கள்.
You see David.
தாவீதை பாருங்கள்.
He is a good man in many ways.
அநேக காரியங்களில் நல்ல மனிதன்.
But when he saw a pretty woman he committed adultery with her.
ஒரு அழகான ஸ்திரியை பார்க்கும்போது அவளுடைய விபச்சாரம் செய்தான்.
And killed the husband and married her.
அவளுடைய கணவனை கொன்று அவளை திருமணம் செய்தான்.
And this is David, the great man in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய சிறந்த மனிதனாக கருதப்பட்ட தாவீது.
But do you think Paul would have done that?
பவுல் இதை செய்திருப்பான் எண்ணி பார்க்க முடிகிறதா?
Paul saw a pretty woman, he just turned away and go away. He wouldn't keep looking at her.
ஒரு நல்ல ஸ்திரியை பவுல் பார்க்கும் பொழுது தன் முகத்தை திருப்பி கொண்டு வேறு ஒருமாக சென்று இருப்பார்.
He would never commit adultery with her.
அவளோடத்திலே அவள் விபச்சாரம் செய்திருக்க மாட்டார்.
Because David's life he did not have the Holy Spirit within him.
தாவீது தனக்குள்ளே பரிசுத்த ஆவியை கொண்டிருக்கவில்லை.
Makes a tremendous difference when the Holy Spirit comes inside.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் உணரலாம்.
Without the Holy Spirit coming inside some of our values are still all mixed up.
நம்மளுடைய பரிசுத்தாவியனை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கை அநேக காரியங்களை மாறி இருக்கிறது.
Our value,
நம்மளுடைய நாம் எதை மதிக்கிறோமோ அந்த காரியங்கள்
changes when the Holy Spirit comes in.
பரிசுத்தாவியன் நமக்குள்ளே வரும்பொழுது நாம் மதிக்கக்கூடிய காரியங்கள் மாறுகிறது.
That is one of the clearest marks that the Holy Spirit has come inside and taken control of your life.
அதுதான் பரிசுத்தாவியனை நாம் பெற்றுக்கொண்டதற்கு மிக சிறந்த ஒரு அடையாளம்.
That my value system has changed.
நான் மதிக்கக்கூடிய காரியங்கள் மாறுகிறது.
Things that I valued before I don't value so much now.
நான் அதற்கு முன்பு எதற்கு மிகவும் மதிப்பளித்துக் கொண்டிருந்தேன் அவைகளை எல்லாம் இப்ப மாறிவிட்டது.
Other things that I did not value become more valuable now.
ஏனென்றால் அதுக்கு முன்பாக நான் அதை பற்றி எனக்கு வெளிச்சம் இல்லை.
See, before I was converted when I was 19.
நான் 19 வயதிலே இருக்கும் பொழுது,
before that I was a nominal Christian, going to church, reading the Bible, praying, everything.
19 வயதுக்கு முன்பு நான் சராசரி கிறிஸ்தவனை போல சபைக்கு சென்று வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன்.
I didn't kill anybody or commit adultery.
நான் யாரையும் கொல்லவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை.
I never robbed people.
நான் திருடவில்லை, கொள்ளையடிக்கவில்லை.
You know, I lived a decent sort of life.
நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை
வாழ்ந்தேன். My value was just like the people in the world.
ஆனால் அது மற்ற உலகத்தாரை போல தான் இருந்தேன்.
They were Hindus, I was Christian, but our values were the same.
ஆனால் அவர்கள் ஹிந்துவாக இருந்தால் நான் கிறிஸ்தவனாக இருந்தேன், மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை.
That's how it is with many Christians.
அப்படிதான் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
I used to go to the movies and watch movies just like anybody in the world.
நான் மற்றவர்களைப் போலவே சினிமா எல்லாம் போய் பார்த்தேன்.
But one day Christ came into my life.
ஒரு நாள் கிறிஸ்து என்னை சந்தித்தார்.
And the Holy Spirit came in and
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார்.
Changed my values.
அப்பொழுது நான் மதிப்பளிக்கக்கூடிய காரியங்கள் மாறின.
Immediately something happened.
உடனடியாக ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட்டது.
I did not want to go to those cinemas again.
நான் அதிலிருந்து சினிமா பார்க்கதை நிறுத்திவிட்டேன்.
And the next day, a few days after that,
சில நாட்கள் கழித்த பின்பு,
couple of my friends, I was in the naval base there.
நான் கப்பற்படையில் இருந்தபொழுது சில நண்பர்கள் வந்தார்கள்.
And we used to have in the naval base in India, there was a cinema theater inside the base for all the naval people.
கப்பற் படையில் இருக்கும் பொழுது அங்கே சில மக்களுக்கு திரைப்படம் காட்டுவார்கள்.
There was a cinema theater inside the naval base.
அந்த கப்பற் படை தளத்துக்குள்ளேயே சினிமா அரங்கம் இருந்தது.
And some of my fellow officers came and said, let's go and watch today's movie.
என்னுடைய சக அதிகாரிகள் என்னை அழைத்தார்கள், வா சினிமா பார்க்க போகலாம் என்று அழைத்தார்கள்.
And I did not have the courage to say to them, I've stopped going since 2 days ago, I've stopped going to the movies.
நான் சினிமா பார்க்கதை நிறுத்திவிட்டேன் என்று அவர்களுக்கு சொல்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை.
Because before that I myself used to take them.
ஏனென்றால் அதுக்கு முன்பாக நான் தான் வழக்கமாக அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றேன்.
But how to tell these people I've become a Christian now?
இப்பொழுது நான் எப்படி சொல்லி நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் அதனாலே வர முடியாது என்று?
They would have thought, what were you before? Were you a Hindu or something?
அவர்கள் இந்துவாக இருந்தார்கள்.
What would they think?
அவர்கள் என்ன நினைப்பார்கள்?
They don't understand being born again and all that.
மறுபடியும் பிறப்பதால் என்ற பிறப்பதில் என்றால் என்ன அவருக்கு தெரியாது.
So I didn't have the courage to say I stopped going to the cinemas.
நான் சிறு திரைப்படத்துக்கு செல்வதை நான் நிறுத்திவிட்டேன் என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை.
And so
எனவே
I started going with them.
ஆகவே அவர்களோடு நானும் சென்றேன்.
And as I walked down the road,
அந்த சாலையில் நடந்து கொண்டிருந்த பொழுது,
there was a cry in my heart.
என்னுடைய இருதயத்தில் நான் கதறினேன்.
Lord, please deliver me from this.
ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று நான்
கதறினேன். I don't want to go to the cinema today.
நான் சினிமா பார்க்க விரும்பவில்லை.
But I don't have the courage to tell these people I'm a Christian.
ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறபடியால் இருந்தாலும் இவர்களுக்கு சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது.
It was about half a mile to the cinema theater.
சினிமா அரங்கத்துக்கு அரை மைல் தூரத்துக்கு முன்பாகவே.
And we walked and walked and walked there.
அங்க வர நடந்து கொண்டு சென்ற பொழுது,
and when we reached the theater,
சினிமா தியேட்டருக்கு செல்லும் பொழுது,
there was a big notice there.
அந்த இடத்துல ஒரு அறிவிப்பு பலக இருந்தது.
We did not get the cinema reel, so it is cancelled. Today's cinema is cancelled.
இன்றைக்கு அந்த திரைப்பட சுருள் வரவில்லை, அதனால இந்த திரைப்படம் ரத்து என்று எழுதப்பட்டிருந்தது.
I felt like shouting hallelujah.
நான் அல்லேலூயா என்று ஸ்கார்பரிக்கும் அளவுக்கு உற்சாகம் அடைந்தேன். நான் தேவன் என்ற ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
Other two friends of mine were very discouraged.
ஆனா என்னுடன் வந்த இரண்டு நண்பர்கள் அவர்கள் அதிரியப்பட்டு விட்டார்கள்.
They were wondering why I was so happy.
நான் சந்தோஷப்பட்டேன்.
That was my first experience of answered prayer.
அது என்னுடைய ஜெபத்துக்கு வந்த முதல் பதில்.
And it was only a silent prayer in my heart.
அது என்னுடைய இதயத்தில் நான் செய்த ரகசிய ஜெபம்.
I learned.
அங்கே ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
That if there's a silent prayer in your heart sincerely, God answers that.
இதயத்திலே நாம் மெய்யாகவே அமைதியாக செய்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார்.
Then I came back home, came back to my room.
நான் அறைக்கு திரும்பி வந்து விட்டேன்.
And the Lord said to me,
தேவன் என்னிடத்தில் பேசினார்,
Next time I won't do that for you.
அடுத்த தடவை நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன்.
Next time you must have the courage to stand up and say, I am a Christian, I have stopped going to the movies.
அடுத்த தடவை நானாகவே எழுந்து நான் கிறிஸ்துவன், அதனாலே நான் சினிமா பார்க்க மாட்டேன் என்று நானே சொல்ல வேண்டும்.
If you don't say that, you won't become strong.
அதை நீங்கள் சொல்லாத பட்சத்தில் நீங்கள் பலனடைய மாட்டீர்கள்.
I want to make you a bold witness for me.
நான் எனக்காக உங்களை மிக தைரியமுள்ள சாட்சியாக உருவாக்க விரும்புகிறேன்.
You must not be ashamed to say that your value system has turned upside down now.
நான் இப்பொழுது மதிப்பிடக்கூடிய காரியங்கள் இப்பொழுது தலைகளாக மாறி விட்டது என்று அறிக்கையிடுவதற்கு வெட்கப்பட கூடாது.
Not upside down but right side up.
அது தலைகளாக இல்லை, கீழிருந்து மேலாக நேராக மாறிவிட்டது.
Now I become upright. Till now I was crooked.
நான் இப்பொழுது நேர்மையாக இருக்க நேரான மனிதன்.
So that's what repentance does.
இதுதான் மனம் திரும்புதலுக்குரிய அர்த்தம்.
Makes you right side up.
அது கீழே இருக்கிற சரியான காரியத்தை மேலாக மாற்றுவது.
Till then we are upside down. The whole world is upside down.
இப்போ எல்லா சகல உலகமும் தலைகளாக தான் இருக்கிறது.
Spiritually speaking, if you look at the world, everybody is with their head down and legs up.
ஆவிக்குரிய காரியங்களை பார்த்தோமானால் எல்லா மனிதர்களும் தலை கீழாக இருக்கிறது, கால் மேலாக.
And even many so-called Christians are like that.
அதிலே கிறிஸ்தவர்களும் அநேக கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க.
They say they believe in Jesus.
ஆனால் ஒன்றே ஒன்று சொல்றாங்க, நான் இயேசு கிறிஸ்து
விசுவாசிக்கிறேன். Same values as the people in the world.
ஆனால் இந்த உலகத்தின் மக்கள் எதை பெரிதாக விரும்புகிறார்களோ அதையே அவர்களும்
கொண்டிருக்கிறார்கள். They love money like everybody else.
மற்றவர்களை போல பணத்தையும் விரும்புகிறார்கள்.
They murmur and grumble like anybody else.
மற்றவர்களை போலவே முறுமுறுப்பும் சச்சரவும் செய்கிறார்கள்.
They are upside down like everybody else.
மற்றவர்களை போலவே தலைகளாக இருக்கிறார்கள்.
But with their upside down they say we believe in Jesus.
ஆனால் தலைகளாக இருந்து கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று
சொல்கிறார்கள். They are not true Christians.
அவர்கள் மெய்யான கிறிஸ்தவர்கள் அல்ல.
Because they have never repented.
ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பவில்லை.
See, the word repentance is very clear in Tamil. It's a turning of the mind.
தமிழிலே மனம் திரும்புதல் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
The turning of the mind.
மனது திரும்ப வேண்டும்.
The mind which has got other sense of values has now got the right sense of values.
மனது இதுவரை எதை பெரிதாக எழுதி கொண்டிருந்ததோ, மதிப்பிட்டுக் கொண்டிருந்ததோ அது இப்போது நேராக வந்திருக்கிறது.
So that is the question all of us need to ask ourselves.
இந்த கேள்வியை தான் நாம் நம்மை நாமே கேட்க வேண்டும்.
No, you know, people say, have you accepted Jesus as your savior?
வெறுமனே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்பதல்ல.
I say that's not enough.
அது போதாது.
Because the New Testament begins not with accepting Jesus as your savior but with repentance.
புதிய ஏற்பாடு மனம் திரும்புதலிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. வெறுமனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதிலிருந்து அல்ல.
See, John the Baptist was the forerunner for Jesus Christ.
யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியாக இருந்தார்.
And what did he preach?
அவர் என்ன பிரசங்கித்தார்?
Matthew 3 verse 2.
மத்தேயு 3 வசனம் 2. மத்தேயு 3 அதிகாரம் 2.
This is the first message you read in the New Testament as soon as you open it.
இதுதான் முதல் செய்தி புதிய ஏற்பாட்டிலே.
The first message in the New Testament.
முதல் புதிய ஏற்பாட்டிலே முதல் செய்தி.
Before that is only about the birth of Jesus.
அதுக்கு முன்னாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வம்ச வரலாறு.
No, his birth.
அவருடைய அவரை பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள்.
But now,
ஆனால் இப்பொழுது
the first message in the New Testament.
இது புதிய ஏற்பாட்டினுடைய முதல் செய்தி.
What is it?
எது?
Matthew 3 verse 2.
மத்தேயு 3 அதிகாரம்
2 வசனம்.
மனம் திரும்புங்கள்.
Turn your mind around like the Tamil says.
பிசாசுனுடைய காரியத்திலிருந்து.
No, like the Tamil says.
தமிழில் இருக்கிற காரியத்தை.
Turn your mind around.
உங்களுடைய மனதை முற்றிலுமாக திருப்புங்கள்.
Because the kingdom of heaven has come.
ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது.
Till now you are having a kingdom of earth.
இப்பொழுது வரை நீங்கள் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை கொண்டிருக்கிறீர்கள்.
The Jews were taken up with this land God gave you.
இந்த யூதர்கள் இந்த உலக
land of Canaan God gave you.
இந்த கானானுடைய தேசத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார்.
Now he is going to give you something heavenly.
இப்பொழுது பரலோகத்துக்குரிய காரியங்களை உங்களுக்கு தருகிறார்.
So turn around.
அதற்கு மனம் திரும்புங்கள்.
Make your mind heavenly now.
இப்பொழுது உங்கள் மனம் பரலோகத்துக்குரிய ஒப்பாக.
That is the first message of in the New Testament.
இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் செய்தி.
Now, when the Holy Spirit was poured out on the day of Pentecost,
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் அருளப்பட்ட பொழுது,
Acts of the Apostles chapter 2,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம்,
Peter got up and preached a message about Jesus Christ dying for their sins. Peter preached a message that Christ died for your sins.
பேதுரு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற செய்தியை பிரசங்கித்தார்.
And they said, what shall we do?
இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்?
No, they asked a question.
அதே செய்தி.
So the first message on the day of Pentecost was also the same thing, repent.
அதே போல அப்போஸ்தலன் பெந்தகோஸ்தே நாளில் சொல்லப்பட்ட முதல் செய்தியும் மனம் திரும்பு,
turn around,
திரும்புங்கள்,
get your mind,
உங்களுடைய மனதை
on heavenly things now,
உங்களுடைய மனதை பரத்துக்கு நேராக திருப்புங்கள்.
And when you come to the end of the Bible,
இந்த வேதாகமத்தின் கடைசிக்கு வரும் பொழுது,
in the book of Revelation,
வெளிப்படுத்தின விசேஷம்,
see this is about 65 years after the day of Pentecost.
பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் 65 ஆண்டுகள் கழித்து,
where John at the age of 95 is writing the book of Revelation.
யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த
95 years old,
95 வயது அப்பொழுது,
is writing the book of Revelation.
இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதும் பொழுது அவருக்கு 95 வயது.
The Lord had given him a message to 7 churches.
அப்பொழுது பரிசுத்தாவியானவர் கர்த்தர் 7 சபைகளுக்கு இந்த செய்தியை சொல்கிறார்.
And 5 of those churches had gone back into sinful ways.
அதிலே 5 சபைகள் முற்றிலுமாக பாவத்தின் வழியாக போய்விட்டன.
And what is the message that Jesus gives to those churches?
அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சபைகளுக்கு என்ன செய்தியை கொடுத்தார்?
To the first church,
முதல் சபை,
chapter 2 verse 5,
வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 5 வசனம்,
repent,
மனம் திரும்பு.
Church at Ephesus, repent.
எபேசு சபைக்கு சொன்னார் மனம் திரும்பு என்று.
To another church,
மற்றொரு சபை,
verse 12, the church in Pergamum,
பெர்கமு சபையின்,
what is the message to them in verse 16?
வசனம் 16 அந்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி,
repent,
மனம் திரும்பு.
A third church, Thyatira, in verse 18,
18 வசனம் தியாத்திரா சபைக்கு,
verse 21, messages, repent,
வசனம் 21, மனம் திரும்பு.
And the fourth church is Sardis in chapter 3 verse 1,
சர்தை சபை 3 அதிகாரம் சர்தை சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி,
same message,
அதே செய்தி,
repent,
மனம் திரும்பு.
In verse 3, what you have heard and received, repent,
3 வசனத்தில் சொல்லுக மனம் திரும்பு.
And then the fifth church,
5 சபை,
which is in verse 14, 3:14, the church in Laodicea,
3 அதிகாரம் 14 வசனம் லவோதிக்கியா சபைக்கு சொன்ன காரியம்,
the same thing,
அதே செய்தி,
repent, in verse 19, be zealous and repent,
மனம் திரும்பு.
So you see, the entire New Testament begins and ends with repent, turn around.
முழு புதிய ஏற்பாடும் மனம் திரும்புதலை ஆரம்பித்து மனம் திரும்புதலை முடிக்கிறது.
These churches that started well, after some time they became upside down again.
இந்த சபை ஆரம்பிக்கும் பொழுது நன்றாக ஆரம்பித்தாலும் இறுதியிலே தலைகீழாக போய்விடும்.
So that teaches us that a church can start repenting and after some time become upside down again.
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒரு சபை மனம் திரும்புதலுக்கு ஆரம்ப காலத்திலே மனம் திரும்புதலை தொடங்கி மீண்டும் அது பழைய தலைகளுக்காக சென்று வாய்ப்பு உண்டு.
I'm sure all these churches, when they first heard the message of repentance, they turned and put heavenly values first.
நான் விசுவாசிக்கிறேன், முதலாக இந்த சபை ஆரம்பிக்கிற காலத்தில் ஆரம்ப நாட்களிலே முதலாவதாக பரத்துக்குரிய காரியங்களை குறித்து மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கப்பட்டிருக்கும். ஆனால் மறுபடியும் தலைகளாக மாறிவிட்டது.
For a period of years,
ஆனால் காலம் செல்ல செல்ல,
slowly slowly,
மெதுமெதுவாக,
they started going back,
அப்படி பின்மாற்றம் அடைந்து,
and after a few years they were upside down again just like before they were converted.
அடுத்த 2 வருடங்களில் முற்றிலுமாக மனம் திரும்புவதற்கு முன்பாக எப்படி இருந்த அதே நிலைமைக்கு வந்து விட்டார்கள்.
And so they are upside down again like the rest of the world.
மறுபடியும் இப்பொழுது மற்ற உலகத்தாரைப் போல அவர்களும் தலைகளாக,
like all the idol worshippers,
அந்த விக்கிரக வழிபாடை செய்வர்கள்
இப்பொழுது, now calling themselves a church,
ஆனால் இப்பொழுது சபை என்று இருக்கிறார்கள்.
But they are upside down.
ஆனால் தலைகளாக இருக்கிறார்கள்.
That's the condition of many Christian churches today.
இதுதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ சபைகளுடைய நிலைமை.
The doctrine is we believe in Jesus.
ஆனால் வேதாகமம் போதனை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து
விசுவாசிப்பது.
இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார்.
He rose up.
அவர் உயிர்த்தெழுந்தார்.
Their values are upside down.
ஆனால் அவர்கள் மதிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தலைகளாக இருக்கிறது.
So what is the most important message for such Christians?
அப்பொழுது அந்த மாதிரியான கிறிஸ்தவர்களுக்கு என்ன எது முக்கியமான செய்தி?
Same message that Jesus gave to the five backslidden churches.
ஐந்து சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன அதே செய்திதான்.
You people were once upside down.
ஒரு காலத்தில் நீங்கள் தலைகளாக இருந்தீர்கள்.
Then you repented and came right side up.
பின்பு நீங்கள் மனம் திரும்பி நேராக நின்றீர்கள்.
And now after a few years you become upside down again.
சில வருடங்கள் கழித்து மறுபடியும் தலைகளாக மாறி விட்டீர்கள்.
So again I have to give you the message which I gave you at the beginning. Repent.
அதனாலேயே நான் மீண்டும் மனம் திரும்புகிறது குறித்த செய்திதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா
இருக்கு. That is actually a message for unbelievers.
அது அவிசுவாசிகளுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி.
Peter preached it to unbelievers.
பேதுரு அவிசுவாசிகளுக்கு பிரசங்கித்தார்.
John the Baptist preached it to unbelievers.
யோவான் ஸ்நானகன் அவிசுவாசிகளுக்கு பிரசங்கித்தார்.
In Revelation he is preaching it to believers.
ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சபைக்கு பிரசங்கிக்கிறார்.
He saying become right side up again.
மறுபடியும் நீங்கள் தலைகளாக இருந்து நேராக வாழுங்கள்.
So if the apostle Paul were coming to a church today.
இப்பொழுது அப்போஸ்தல் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சபைக்கு வந்தால்
and he sees them all with this worldly sense of values.
அவர்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களை மதிப்பிடுத்திக் கொண்டவர்கள் பார்க்கும் பொழுது
not a heavenly sense of values.
அவர் தேவ பரத்துக்குரிய காரியங்கள் அல்ல.
What is the message that Paul will preach today in all most of Christian churches today?
இன்றைக்கு பவுல் எதா எந்த சபைக்கு சென்றாலும் என்ன மாதிரியான செய்தியை கொடுப்பார்?
He will say to them.
அவர் அவர்கிட்ட சொல்வார்.
Look at your lives.
உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள்.
You love money just like everybody else.
மற்றவர்களை போலவே நீங்களும் பணத்தை நேசிக்கிறீர்கள்.
You watch dirty movies like everybody else.
மற்றவர்களை உலகத்தாரை போலவே அசுத்த சினிமா காட்சிகளை பார்க்கிறீர்கள்.
Some of you even watch pornography like other unbelievers.
உலகத்தாரை போல நீங்களும் இந்த ஆபாச காட்சிகளை
பார்க்கிறீர்கள்.
ஆபாச காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
But you say you believe in Jesus.
ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள்.
You even break bread.
Paul
will say, don't deceive yourself.
பவுல் சொல்கிறார், உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள்.
If your values are upside down, don't call yourself Christians.
நீங்கள் மதிப்பளிக்கக்கூடிய காரியங்கள் தலைகளாக இருந்தால் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழையாதீர்கள்.
It's not just a label you stick saying Christian.
அது வெறுமனே ஒரு அறிக்கை அல்ல.
You need to turn around again.
நீங்கள் மீண்டும் தலைகளிலிருந்து நேராக வர வேண்டும்.
See, it's a fact that many believers loved Jesus more many years ago when they first accepted him.
அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை முதலாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை மிகவும் நேசித்தார்கள்.
And how did they backslide again and became upside down again?
அவர்கள் எப்படி மீண்டும் மீண்டும் சிறு சிறுதாக பின்மாற்றம் அடைந்து தலைகளாக சென்று விட்டார்கள்?
I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I think they were sincere when they were first converted.
முதலாவது மனம் திரும்பும் பொழுது அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பினார்கள்.
Even some who came from non-Christian religions accepted Christ and became Christians.
புறஜாதியிலிருந்து வந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்.
But then they joined the church.
அவர் ஒரு சபையை சேர்ந்தார்கள்.
That church was full of worldly Christians.
அந்த சபையில் இருக்கிற அனைவருமே உலக பிரகாரமாக இருந்தார்கள்.
They said so many wonderful doctrines.
அவர்கள் வேதாகமம் அவர்கள் வேதாகமத்தை குறித்த அந்த போதனை எல்லாம் சரியாக இருந்தது.
They loved the world.
ஆனால் உலகத்தை நேசித்தார்கள்.
Their pastors loved money.
அவருடைய பசங்கமார்கள் பதகமார்கள் பணத்தை நேசித்தார்கள்.
So gradually these Christians went back to their upside down life after a few years in that church.
இதிலே சேர்ந்தவர்களும் சில ஆண்டுகள் கழித்து தலைகளாக மாறி விட்டார்கள் மற்றவர்களை போல.
After a few years that church is full of upside down people.
சில ஆண்டுகள் கழித்து அந்த சபை முற்றிலுமாக தலைகளாக போய் விட்டது.
Instead of the church helping these people, the church corrupted these people who came there.
இந்த புதிதாக வந்த சேர்ந்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக இந்த சபை அவர்களை கெடுத்து விட்டது.
Now what does God say to such a church?
இப்பொழுது இந்த சபைகளுக்கு தேவன் என்ன சொல்வார்?
If the apostle John was here.
இப்பொழுது யோவான் சங்கரன் இருந்தார்.
The Lord would say, go to that church and tell them, come right side up again. You guys become upside down again.
அப்போஸ்தலனாகிய யோவான் இப்ப இருந்திருந்தால் அந்த சபைக்கு சென்று நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லியிருப்பார். தலைகளாக இருப்பது நேராக வாங்கள் என்று சொல்லியிருப்பார்.
You know what the church will do to the apostle John?
அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற அந்த சபைக்கு நீங்கள் செல்ல வேண்டுமா?
What will the church do to the apostle John if he preached that today?
இப்பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து இந்த மாதிரி பிரசங்க தந்த சபை என்ன செய்ய வேண்டும்?
They'll kick him out. They'll say, get out of here.
அவர்கள் யோவானை துரத்தி விடுவார்கள்.
They say you are preaching all wrong things.
நீர் இப்போ தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறீர்கள்.
We are all okay. We believe in Jesus.
நாங்கள் சரியாக தான் இயேசுவை பின்பற்றுகிறோம்.
And that's what happens to true servants of God today.
இதுதான் தேவனுடைய மெய்யான ஊழியக்காரர்களுக்கும் ஏற்படுகிறது.
A worldly church will never accept the truth. God wants to tell them.
உலக பிரகாரமான எந்த சபையும் தேவன் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை.
That's why the Bible says the prophetic word is rare in the last days.
அதனால தான் வேதாகம் சொல்லுகிறது தீர்க்கது கடைசி காலத்திலே தீர்க்கதரிசி அவர்களுக்கு பஞ்சம் உண்டாகும் என்று.
Most preachers do not hear a word from heaven.
அநேக பிரசங்கிமார்கள் பரத்திலிருந்து செய்தியை கேட்பதில்லை.
They've just gone to some Bible school and accumulated knowledge in their head.
வேதாகம கல்லூரிக்கு சென்று அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் தலையிலே.
And their preaching is like a job to earn their living.
அவர்கள் ஏதோ வேலையிலே சேர்ந்தார்கள் பிழைப்புக்காக வேலை செய்கிற
மாதிரி
அவர்கள் பணத்துக்காக மாத்திரமே
பிரசங்கிக்கிறார்கள்.
அவர்களுக்கு தெரியும் நான் இவர்களுக்கு கண்டித்து உணர்த்தும்படி நான் போதகம் செய்தால் எனக்கு பணம் கிடைக்காது என்று தெரியும்.
Let me not hurt anybody. Let me get a good offering from everybody.
நான் யாரையும் காயப்படுத்தாத படிக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு பணம் கிடைக்கும்.
Just let me say some nice things to them. Oh, God will comfort you and care for you and heal you and all that.
அதனால தான் அவர்கள் அவருக்கு மனதுக்கு ஏற்ற மாதிரி தேவன் உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆறுதல் படுத்துகிறார்
தேட்டுகிறார் என்று
ஒருபோதும் அவர்களை கண்டித்து அவர்களை பாவத்தை குறித்து
அவருடைய
உலக பிரகாரமான காரியங்களை குறித்து கண்டிப்பதில்லை.
இதை
நீங்கள் செய்யும் பட்சத்திலே உங்களுக்கு காணிக்கை வராது பணம் கிடைக்காது.
And the preacher won't get so much money.
அதனாலே பசங்கமார்களுக்கு பணம் கிடைக்காது.
Tragedy of today's preachers.
இதுதான் இன்றைய பசங்கமாருடைய பரிதாபகரமான நிலை.
God's people remain upside down.
அதனால் தேவ ஊழியக்காரர்களும் தலைகளாக இருக்கிறார்கள்.
And that is why we need to again hear the message to those five churches. Repent, turn around.
அதனால் தான் இந்த ஐந்து சபைகளுக்கு சொல்லப்பட்ட மனம் திரும்பும் என்ற செய்தியை மீண்டும் நாம் கேட்க வேண்டும்.
You saw in the book in the New Testament
இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த செய்தி
the message which was first preached to unbelievers by John the Baptist and Peter on the day of Pentecost.
அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தே நாளிலும் பெந்தகோஸ்தே நாளிலும் யோவான் ஸ்நானகரம் பிரசங்கித்து அதே மனம் திரும்பும் என்ற காரியத்தை
they preached to the unbelievers
புரஜாதிகளுக்கு அந்த காரியத்தை
பிரசங்கித்தார்கள். In the last book of the Bible the same message is being preached to believers.
அதே செய்தி இன்றைக்கு
Revelation
வெளிப்படுத்தின விசேஷத்திலே விசுவாசிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது.
See how it has turned around.
இப்படி பார்த்துக்கலாம் தலைகளாக மாறி முதலாவது சொல்லப்பட்ட செய்தி அவிசுவாசிகளுக்கு இப்பொழுது
விசுவாசிகளுக்கு the condition of Christendom today.
இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தின் இதே சரியான நிலைமை இதுதான்.
And that is the message that is not being preached.
இந்த செய்தி இதுவரை பிரசங்கிக்கவே இல்லை.
Everybody is being comforted saying God will make you rich and God will make you healthy and God will do everything for you.
அநேக பிரசங்கிப்பதிலே ஆண்டவர் உங்களை செல்வந்தராக மாற்றுவார் பணக்காரராக மாற்றுவார் சுகமளிப்பார் என்று
believe you got to believe you got to believe that's what they hear.
அதை நீ விசுவாசிக்க வேண்டும்.
But if you were to go to the apostle Paul.
ஆனால் அப்போஸ்தலர் பவுலிடத்தில் நீங்கள் சென்றால்
see Paul you preach to Jews and Gentiles and so many people all over the world.
பவுல் நீங்கள் யூதர்களுக்கும் மற்ற அநேக சபைகளுக்கும் நீங்கள் பிரசங்கித்தீர்கள்.
What was your message to all these people?
இந்த எல்லா மனிதர்களுக்கும் உங்களுடைய செய்தி என்ன?
It's okay, I'll tell you.
அவர் சொல்ல நான்
உங்களுக்கு சொல்ல. The answer of the apostle Paul.
அப்போஸ்தலனுடைய விடை இதுதான்.
Acts chapter 20.
அப்போஸ்தலர் நடுவில் 20 ஆம் அதிகாரம்.
Here it says Paul sent to the verse 17. He called all the elders of the church in Ephesus in Acts 20 verse 17.
அப்போஸ்தலர் நடுவில் 20 அதிகாரம் 17 வசனம்.
He called the elders of the church in Ephesus.
எபேசு சபைக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தார்.
And he told them.
அவர்களுக்கு சொன்னார்.
You know verse 18 from the first day I came here what I was preaching.
நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் உங்களுக்கு வந்த நாள் முதற்கொண்டு நான் உங்களுக்கு போதிக்கிறேன்.
Verse 20 publicly and from house to house I was preaching only this.
வெளியரங்கமாகவும் வீடுகள் தோறும் இதையே நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன்.
Jews and Greeks verse 21 I was preaching the same message.
யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் இதையே நான் பிரசங்கித்தேன்.
Two things.
இரண்டு காரியம்.
Only two things.
இரண்டு காரியம் மட்டுமே.
See verse 21.
வசனம் 21
பாருங்க. Repentance and faith in the Lord Jesus Christ.
மனம் திரும்புங்கள் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் விசுவாசியுங்கள்.
That repentance part has been lost now.
அந்த மனம் திரும்புகின்ற காரியம் இன்றைக்கு தொலைந்து விட்டது.
Everywhere in Christendom what you hear is believe in the Lord Jesus. Believe, trust him.
கிறிஸ்துவ உலகத்தில் இன்று காணப்படுகிற ஒரே செய்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
Trust him to forgive your sin.
அவர் உன்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்று விசுவாசி.
Trust him to make you healthy.
உன்னை ஆரோக்கியமாக மாற்றுவார் என்று
விசுவாசி. Trust him to make you wealthy.
உன்னை பணக்காரராக மாற்றுவார் என்று விசுவாசி.
Trust him to solve your problems.
உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று விசுவாசி.
Trust him to give you a good job.
நல்ல வேலையை கொடுப்பார் என்று விசுவாசி.
Trust him to do many wonderful things for you.
अनेक காரியங்களை சொல்லு செய்வதற்கு அவர் விசுவாசி.
And you, I say, you ask them, what about this first message of repentance?
ஆனால் மனம் திரும்பு என்று சொல்லப்பட்ட அந்த முதல் காரியத்தை குறித்து என்ன?
You preach all that, the offerings will go down.
இதை அவர்கள் பிரசங்கித்தால் காணிக்கை வரவே வராது.
That is what has happened in Christendom today.
இதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிறது.
You know what the Old Testament prophets did?
பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
Any of the Old Testament prophets.
பழைய உடன்படிக்கையிலே இருக்கிற ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு தீர்க்கதரிசி வசித்தாலும் எலியா,
எலிஷா,
எலிசா,
ஐசாயா,
ஏசாயா,
ஜெரமியா,
எரேமியா,
ஹோசியா,
ஹோசியா,
ஆமோஸ்,
ஆமோஸ்,
எனிஒன், ஜெகரியா, மலக்காய்,
சகரியா, மல்கியா, எந்த புத்தகத்தை வசித்தாலும்
they always preached what was missing in Israel.
இஸ்ரேலில் எந்த விஷயம் காணப்படவில்லை அதை தான் பிரசங்கித்தார்கள்.
Every one of them preached repentance.
அவர்கள் அனைவருமே மனம் திரும்புதலை குறித்து மாத்திரமே பிரசங்கித்தார்கள்.
All the prophets preached repentance.
எல்லா தீர்க்கதரிசிகளும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார்கள்.
John the Baptist preached repentance.
யோவான் ஸ்நானகன் மனம் திரும்பி குறித்து பிரசங்கித்தார்.
Peter preached repentance on the day of Pentecost.
பேதுருவும் பெந்தகோஸ்தே நாளிலே மனம் திரும்பி குறித்து பிரசங்கித்தார்.
So John preached repentance to those five churches in Revelation.
அப்போஸ்தலர்கள் யோவானும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மனம் திரும்பி குறித்து பிரசங்கித்தார் ஐந்து சபைகளுக்கு.
Christendom will say you're turning the world upside down.
கிறிஸ்துவம் சொல்கிறது நீங்கள் இப்பொழுது உலகத்தை தலைகீழாக செய்ய மாட்டீர்கள் என்று.
Our church you're turning it upside down.
எங்கள் சபை இப்பொழுது தலைகீழாக மாறி
இல்லை. Turning it right side up.
இப்பொழுது நாங்கள் தலைகீழாக இருக்கிறதை நேராக திருப்புகிறோம்.
You need to understand what it means.
இது நாம் இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
Let me show you Colossians in chapter 3. Colossians chapter 3 and you'll understand what I mean by being right side up.
கொலோசியர் 3 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தலைகீழாக இருக்க காரியங்களை நேராக மாற்றுவது என்றால் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்வீர்கள்.
Our mind is in our brain, in our head.
அவருடைய நம்மளுடைய மனது என்பது நம்ம தலையில இருக்கிறது.
And it says here in verse 2.
வசனம் 2.
Set your mind on things above and not on the things of earth.
பூமியில் உள்ளவர்களை அல்ல மேலானவர்களே நாடுங்கள்.
When your mind is set on the things of earth, your head is down.
உங்களுடைய சிந்தை எப்பொழுதுமே பூமிக்குரிய காரியங்களே இருந்தால் நீங்கள் தலைகளா தான் இருப்பீர்கள்.
Your legs are up.
உங்களுடைய கால்கள் மேலாக இருக்கும்.
When you're right side up, your mind is set on the things above.
நீங்கள் நேராக வரும் பொழுது உங்களுடைய மனது பரத்துக்குரிய காரியங்களில்
இருக்கும். This is the meaning of straightening up and repentance.
இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால் நேராக மனம் திரும்புவது.
So repentance means your mind is now set on the things above.
மனம் திரும்பு என்றால் உங்களுடைய சிந்தை பரத்துக்குரியதா இருக்கும்.
Why?
ஏன்?
Verse 1.
வசனம் 1.
Because we are raised up with Christ.
ஏனென்றால் கிறிஸ்துவுடனே நாம் எழுந்திருக்கிறோம்.
Now we must seeking the things above.
இப்பொழுது நாம் பரத்துக்குரிய காரியங்களை
தேடுங்கள். Where Christ is seated at the right hand of God.
இப்பொழுது தேவனுடைய வலது பரசத்தில் இருக்கிற காரியங்களை மேலானவர்களை
தேடுங்கள். So my mind must be there.
நம்முடைய மனது அங்கே இருக்க
வேண்டும். That is a true Christian.
அதுதான் மெய்யான கிறிஸ்தவன்.
But if his mind is down here on the things of earth.
ஆனால் உங்களுடைய சிந்தை முழுவதும் பூமிக்குரிய காரியங்களே இருந்தால்
then he needs to repent.
நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்.
So let me use an illustration.
ஒரு காரியத்தை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன்.
See, supposing these are the this thing is the heavenly thing and this is down earthly thing down here.
இது பரத்துக்குரிய காரியங்கள், இது கீழாக இருக்கிற காரியம்.
So
பூமிக்குரிய காரியங்கள்.
If I tie a rubber band here.
இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்டை நான் கட்டுகிறேன்.
And I stretch it down to the things of earth.
அதை நான் இழுத்து பூமிக்கு இழுக்கிறேன்.
Because I have to be occupied with my job.
ஏனென்றால் நான் என்னுடைய வேலையை என்ன செய்ய வேண்டும்.
8 hours a day.
8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்.
I have to look after my family.
என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும்.
Provide for them.
அவர்களுக்கு
take care of my children.
அவர்களுக்கு பிள்ளைகளை பாதுகாக்க
வேண்டும். I have to spend many hours being occupied with many earthly things.
நிறைய பூமிக்குரிய காரியங்களை நான் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது.
When I finished all that.
இந்த வேலையெல்லாம் முடித்த உடனே
and I leave it.
அதை விட்டு விடுகிறேன்.
This rubber band comes up here again.
இந்த ரப்பர் பேண்ட் மீண்டும் பழைய நிலைக்கு மேலே சென்று
the rubber band which is stretched to earthly things for 10 hours a day.
ஒவ்வொரு நாளும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு 10 மணி நேரம் இழுக்கு பூமிக்கு வருகிறது.
Once it is over, the rubber band comes up to the heavenly things again.
அந்த பூமிக்குரிய காரியம் முடிந்ததுமே நான் விட்டு விடுகிறேன். அந்த ரப்பர் பேண்ட் மேலே சென்று விடுகிறது.
Is that how it is in your mind?
இப்படிதான் உங்களுடைய சிந்தை இருக்கிறதா?
You stretch your mind to finish all your earthly tasks.
அனுதினமும் இந்த பூமிக்குரிய காரியங்களை முடிப்பதற்கு என்று இழுத்து
12 hours a day, 16 hours a day.
12 மணி நேரம், 16 மணி நேரம் சரி இந்த
பூமிக்குரிய காரியங்களை. It's all over. It switches back to the heavenly things again.
அன்றாடம் செய்ய வேண்டிய இந்த பூமிக்குரிய காரியங்களை முடித்து உடனே அந்த ரப்பர் பேண்ட் பரலோகத்துக்கு சென்று விட
வேண்டும். In other words, when you are free from all your earthly tasks.
நீங்கள் இந்த பூமிக்குரிய சகல காரியங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டிருக்கும் பொழுது
where does your mind go?
உங்களுடைய சிந்தை எங்கே செல்கிறது?
Is it to think about heavenly things?
உங்களுடைய பரத்துக்குரிய காரியங்களை பொறுத்து சிந்திக்கிறீர்களா?
Then you are right side up.
அப்பொழுது நீங்கள் நேராக இருக்கிறீர்கள்.
But with many believers it's not like that.
ஆனால் அநேக விசுவாசிகளுக்கு அப்படி அல்ல.
They are just like the unbelievers.
அவர்கள் அவிசுவாசிகள் போல இருக்கிறார்கள்.
The rubber band is tied down here to earthly things.
இந்த அவிசுவாசிகள் இடத்துல எப்படி இருந்தா இந்த ரப்பர் பேண்ட் இங்கே பூமியில கட்டப்பட்டிருக்கிறது.
On Sunday they stretch it up here for about 2 hours.
ஞாயிற்றுக்கிழமை அந்த ரப்பர் பேண்ட் பரத்துக்கு வருகிறது.
I sing and praise the Lord.
நான் ஆராதிக்கிறேன்.
Or sometimes on a Friday evening at 7:30 we'll stretch it up like this meeting for about 2 hours.
அல்லது வெள்ளிக்கிழமை இது போன்ற கூட்டங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் இழுக்கிறார்கள்.
And once the meeting is over,
அந்த மீட்டிங் முடிந்த பிறகு
the rubber band is released.
அந்த ரப்பர் பேண்ட்
back to the earthly things again.
மறுபடியும் பூமிக்கு செல்கிறது.
The exact opposite of a spiritual Christian.
இது ஒரு மெய்யான ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு முற்றிலுமாய் எதிர்ப்பரமாக இருக்கிறது.
This is inward in the mind. Only you know which side your rubber band is tied to.
உங்களுடைய மனதிற்கு தான் தெரியும் உங்களுடைய ரப்பர் பேண்ட் எங்கே கட்டப்பட்டிருக்கிறது.
Is it tied to the heavenly things and stretched to the earthly things?
பரத்துக்குரிய மேலான காரியங்களை கட்டப்பட்டிருக்கிறதா அல்லது பூமிக்குரிய காரியங்களை கட்டப்பட்டிருக்கிறதா?
No. Is it tied to the heavenly things?
பரத்துக்குரிய மேலான காரியங்கள் இடத்துல அந்த கட்டப்பட்டிருக்கிறதா?
And stretched when needed for earthly things.
பூமிக்குரிய காரியங்களை தேவைப்படும் பொழுது அதை பூமிக்கு இழுக்கிறீர்களா?
Tied to the earthly things.
அல்லது பூமிக்குரிய காரியங்களை கட்டப்பட்டு
and taken up to the heavenly things once or twice a week.
வாரத்தில் ஒன்று இரண்டு நாட்கள் மட்டும் பரத்துக்குரிய காரியங்களுக்கு இழுக்கப்படுகிறதா?
This is how most Christians are.
இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
What is the message for such Christians?
இந்த கிறிஸ்தவர்களுக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன சந்தேகம்?
You will never have a satisfying Christian life till you repent.
நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் ஒருபோதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் திருப்தி அடைய மாட்டீர்கள்.
See, Christians are divided into so many different doctrines.
இந்த கிறிஸ்தவர்கள் அநேக விதமான போதனைகளில் பிரிக்கப்பட்டிருக்கிறது.
Infant baptism, adult baptism,
குழந்தை ஞானஸ்தானம், மனம் திரும்பி ஞானஸ்தானம்.
Some say speaking in tongues is the devil. Some say everybody must speak in tongues.
சில சொல்கிறார்கள் ஞானம் அந்நிய பாஷை பேசுகிறார்கள்.
So many different doctrines.
அநேக விதமான போதனைகள்.
But all of them, their mind is attached to earthly things.
ஆனால் அவர்கள் எல்லாருடைய மனதும் பூமிக்குரிய காரியங்களில் தான் கட்டப்பட்டிருக்கிறது.
Most important thing the doctrine is earthly things.
அதுல முக்கியமானது என்றால் அவருடைய போதனையும் அதில் இருக்கிறது.
All these other doctrines are just like a different color wash. Yellow wall, white wall, green wall. It's all just color wash.
அவளுடைய போதனைகள் எல்லாம் வெவ்வேறு இந்த சகப்பு சவர் வெள்ளை சவர் அந்த மாதிரி கலர் தான் இருக்கிறது.
Tragedy of so much of Christianity today.
இப்படிதான் இதுதான் இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ பரிதாபமான நிலை.
Only one message.
ஒரே ஒரு செய்தி தான்.
They have heard. Believe.
அவர்கள் கேட்ட ஒரே ஒரு செய்தி விசுவாசி விசுவாசி விசுவாசி.
The important part before that, repent, is missing.
ஆனால் அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட மனம் திரும்ப என்ற காரியம் அதிலே இடம்பெறவில்லை.
In electricity,
இந்த மின்சாரத்திலே ஒரு சுவிட்ச் இருக்கிறது.
ஓபன் a switch.
நீங்க சுவிட்சை போட்டால்
you'll see there are two wires there.
அங்க இரண்டு வயர் இருக்கும்.
When you put on the switch, all that the switch does is make the two wires touch.
அந்த சுவிட்ச் செய்யற ஒரே வேலை அந்த இரண்டு வயரையும் தொடர்பு படுத்துவது.
That's all.
அவ்வளவுதான்.
You open any switch.
எந்த சுவிட்சை செஞ்சாலும்
I've done it myself, I know.
என்னுடைய அறிவுக்கு எனக்கு தெரிந்தவரை
the moment you put on the switch it touches
would and the இரண்டு வயரும் தொடர்பு படுத்த உடனே
no when you put on the switch the wires touch
நீங்க சுவிட்சை போட்ட உடனே இந்த இரண்டு வயரும் தொடர்பு கொள்கிறது
the lights come on
வெளிச்சம் வருகிறது
when you turn off the switch
சுவிட்சை ஆஃப் செய்யும் பொழுது
the wires are separated
அந்த வயர் கட் ஆகி வருகிறது
the light goes off
விளக்கு அணைகி விடுகிறது
you can never have a switch with only one wire
நீங்கள் ஒரு வயரை கொண்ட ஒருபோதும் ஒரு வயரை கொண்ட சுவிட்சை நீங்கள் பார்க்கவே முடியாது.
No light will work.
எந்த மின்சார விளக்கும்
தெரியாது. Any switch anywhere in the world.
இந்த மாதிரியான சுவிட்ச் உலகத்தில் எங்கேயுமே இல்லை.
You open it.
நீங்கள்
you open a switch anywhere in the world.
இந்த உலகத்தில் நீங்க எந்த சுவிட்சை நீங்கள் திறந்து பார்த்தாலும்
there always two wires there.
அங்க எப்பொழுதுமே இரண்டு வயர்கள் இருக்கும்.
The switch makes it touch, the light comes on.
அந்த சுவிட்சை போட்ட உடனே அந்த ரெண்டு வயரும் தொடர்பு கொள்ளப்படுகிறது.
You turn it off, the lights are separated.
அது
the wires are separated.
அது ஆப் பண்ணும் பொழுது அந்த வயர்
லைட் கோஸ் ஆஃப்
தொடர்பு துண்டிக்கப்படுகிறது.
These two wires are a picture of repentance and faith.
இந்த இரண்டு வயரும் எதுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் மனம் திரும்பி விசுவாசியுங்கள்.
When they touch, you get the light of God in your life.
அது இரண்டும் தொடர்பு படுத்தப்படும் பொழுது தேவன் என்ற வெளிச்சம் உங்களுக்கு வருகிறது.
You remove one.
அதை நீங்கள் துண்டித்து விட்டால்
you only have faith
நீங்கள் அந்த விசுவாசம் மட்டுமே இருக்கும்.
It will be darkness, darkness, darkness.
இருள் இருள் இருள்.
Or you only have repentance
நீங்கள் வெறும் மனந்திரும்ப மட்டுமே இருந்தால் விசுவாசம் இல்லை.
Then again darkness, darkness, darkness.
மீண்டுமாய் இருள், இருள், இருள்.
You can't have one alone.
ஒன்று மாத்திரமே வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது.
You need repentance plus faith.
நீங்கள் மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும்.
Then the lights come on.
அப்பொழுது வெளிச்சம் வரும்.
Then the light of God comes into your life.
அப்பொழுது உங்கள் இதயத்திலே இருள் நீங்கி வெளிச்சம்
வரும். That's why you can have two believers believing the same thing.
அதேதான் இரண்டு விசுவாசிகள் ஒரே காரியத்தை தான்
100% agreed in that doctrine.
100% அந்த உபதேசத்தை விசுவாசித்தார்.
One is a bright light for God.
ஒருவன் தேவனுக்குரிய வெளிச்சத்தை மிக பிரகாசமாக பெற்றுக்
கொண்டான்.
ஆனால் இன்னொரு விசுவாசி முழுதும் இருளில் இருக்கிறார். ஏன்?
Because one has got repentance and faith, the other has only got faith.
ஏனென்றால் மற்றொருவன் மனம் திரும்பி விசுவாசிக்கிற காரியத்தை விசுவாசித்தான், மற்றொருவன் வெறும் விசுவாசம் மாத்திரமே கொண்டிருந்தான்.
I hope you've discovered what is missing in your life.
நான் விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே எது நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புனரப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
Whether you accept it or not, that's up to you.
இதை நீங்கள் ஒற்றுக்கொள்வீர்களோ இல்லையோ அது உங்களை பொறுத்து.
But I believe that if you accept it, it can bring the light of God into your life.
நான் விசுவாசிக்கிறேன், இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்.
Ask yourself one simple question.
உங்களிடத்திலே ஒரு இந்த கேள்வி உங்களிடத்தை கேட்டு பாருங்கள்.
Are your values about worldly things the same as the people in the world? Or complete opposite.
Naan inda ulaga prakara manithargalai polave ulagathukuriya karyangalai madhippalikkirana alladhu adukku
murambada in the earth value.
Inda ulagathukuriya karyangal enna?
What do people on the earth value?
Inda ulaga prakara makkal endha karyathai madhippalikkirargal? Panam,
the honor of men,
manilathu varugira meettimai magimai,
sinful entertainment,
paava ichigalukkuriya poludupokku,
and more interest in worldly things than in knowing the word of God.
வேதத்தை வாசிப்பது, வேதத்திலே வாஞ்சியா இருப்பதை காட்டிலும் உலக பிரகாரமான காரியங்களை அதிக வாஞ்சியா இருப்பது.
More interest in reading the news on the internet or the newspaper than reading the scriptures.
See, வேதத்தை படிப்பதை காட்டிலும் செய்தித்தாள், உலக பிரகாரமான காரியங்களை செய்தித்தாளை படிப்பது அதிக வாஞ்சை.
And if a Christian is like that, his mind is on earthly things.
கிறிஸ்தவர்களும் அப்படியே இருந்தால் அவனுடைய சிந்தையும் பூமிக்குரிய காரியங்களே இருக்கிறது.
Ease his conscience, he'll read the Bible for 5 minutes.
அவனுடைய மனசாட்சியை சமாதானப்படுத்துவதற்கென்று ஒரு 5 நிமிடம் வேதத்தை படிக்கிறான்.
Mind is not on that.
ஆனால் அவனுடைய சிந்தை அதில் இல்லை.
Mind is 100% on the world just like everybody else.
ஆனால் அவனுடைய சிந்தை வேதத்திலே உலகத்திலே தான் முழுவதுமாக இருக்கிறது.
Only he's got a little Christian whitewash.
சிறிது இந்த கிறிஸ்துவன் என்ற அந்த வெள்ளையெடுக்கப்பட்ட சிறிது வெள்ளையெடுக்கப்பட்டிருக்கிறது.
It's not Christianity.
அது கிறிஸ்துவம் அல்ல.
So I hope we take this seriously.
நான் விசுவாசிக்கிறதை நீங்கள் சீரிய முறையில்
எடுத்துக்கொள்வீர்கள்.
நீங்கள் உங்களை விசுவாசிகள் என்று அழைத்தாலும் அல்லது அவிசுவாசிகள் அழைத்தாலும் வித்தியாசம் இல்லை.
Are your values, that is the important
thing. நீங்கள் இதயத்தில் எதை அதிகமாக மதிப்பளிக்கிறீர்கள்?
Let us pray.
நாம் ஜெபிப்போம்.
All our heads are bowed in prayer. Let us ask ourselves if God spoke to us anything today.
ஆண்டவரே, தேவனிடத்தில் கேளுங்கள். தேவன் உங்கள் இதயத்தில் பேசியிருந்தால் தேவனிடத்தில் கேளுங்கள்.
And if God has spoken something to you,
தேவன் உங்களுடைய இதயத்தில் பேசியிருக்கிறாரா?
Say, Lord, please help me to take that seriously.
ஆண்டவரே, இந்த காரியத்தை நாங்கள் சீரிய முறையில் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
Because this is a matter of life and death.
ஏனென்றால் இது வாழ்வா சாவா என்ற காரியத்தை குறித்து.
So you say, Lord, please help me.
ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்.
To choose the right.
ஆண்டவரே, சரியானதை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
To choose the right way.
சரியான பாதையிலே சரியான காரியத்தை தேர்ந்தெடுக்க உதவி செய்யும்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we pray that
ஆண்டவரே,
you will let this word sink into everybody's mind.
ஆண்டவரே, அனைவருடைய மனதிலும் இந்த வார்த்தை பதியும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
When they go to bed tonight, help them to think about it.
ஆண்டவரே, அவர்கள் இரவிலே படுக்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து சிந்திக்க உதவி செய்யும்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
ஆமென்.
ஆமென்.